நம்பிக்கை வாழ்க்கையின் அடையாளமாக மனித சமுதாயம் முழுமைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாழ்வது இனி வரக்கூடிய வாழ்க்கைக்காக வாழ்கின்றோமே தவிர, இப்பொழுது நிகழ்காலத்தில் நாம் வாழவில்லை. நிகழ்காலம் சென்று கொண்டிருக்கின்றது, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கும் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நொடிப்பொழுதில் நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதய ஓட்டத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஜீரணம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் எத்தனை ஸ்பெஷலைசேஷன் இருக்குதோ, மூளைக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன், கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, தோலுக்கு, உடல் உள்ளுறுப்புகளுக்கு, அவ்வளவுக்கும் தனித்தனியான ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்கீங்க. இவ்வளவையும் கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இவ்வளவையும் நாம் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவ்வாறு புறக்கணிக்கும் பொழுது நாம் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நான் வாழப்போகின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு முயற்சிக்கின்றீர்களோ, நாம் வாழவில்லை, பாழாகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய போக்குகளும் நிச்சயமாக நம்மை நம்முடைய அமைதியான இப்பொழுதைய நிலையை விட்டும் நம்மை பரிதவிக்க செய்துவிடும். நாம் இந்த சூழ்நிலையில், இந்த தருணத்தில், இந்த க்ஷணத்தில் இப்பொழுது வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் வாழவில்லை. நீங்கள் மெடிக்கலாக மெடிக்கல் சம்பந்தப்படுத்தி உங்களை சம்பந்தப்படுத்தி நீங்கள் மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி வாழணும்னு சொன்னோம், சீராக வாழணும்னு சொன்னோம், ஒரு நிமிஷத்துக்கு 72 மணி துடிக்கணும், அதை மாற்றி வச்சு பார்த்துக்கிட்டே வாழுங்க, முடியுமா? துடிக்குதா துடிக்குதா பார்த்துட்டு இருப்பீங்களா? மாற்றி வச்சுட்டு அது கிடக்குது கடுதுன்னு சொல்லிட்டு வேலையை பார்ப்பீங்களா? இப்போ டாக்டர்கள் வேணும்னா அவங்களுக்கு உங்களுடைய இதயங்களை கட்டுப்படுத்திட்டு வாழ்கிறதுக்கு, அல்லது அவங்க இல்லாமல் இருந்தால் தான் வாழ முடியுமா? ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துட்ருக்கோம். இந்த நிமிஷம் 80 போயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் 66 குறைச்சிடும், இல்லைன்னா கேளு. உங்களுடைய சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு 16 முறை மூச்சு எடுக்கிறதும் மூச்சை வெளிவிடுறதும் ஒரு நிமிஷத்துக்கு, அப்போ தான் நீங்கள் நியாயமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹெல்த் போச்சுன்னு அர்த்தம். அதையும் மானிட்டர் பண்ணிட்டு வாழ்றீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ரெண்டு முக்கியமான உறுப்புகள், நெஞ்சத்தில் இருக்கிற முக்கியமான உறுப்புகள், இருதயம், நுரையீரல், இந்த இரண்டையும் அவங்க கணக்குப்படி கணக்கிட்டு வாழப்போகிறீங்களா, அல்லது அதை தவிர்த்து கொண்டால் மட்டும்தான் வாழ முடியுமா? இந்த தடவை எனக்கு வந்து 20 ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு வாங்கிட்டுன்னு சொன்னால் அடுத்த தடவை நான் 10 முறை தான் சுவாசிக்கணும், இல்லைன்னா செத்துப்படும். எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிப்பீர்கள்? மருத்துவம் என்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய மனதில் இருக்கும் வரையில் நாம் செத்தவர்கள், வாழ்பவர்கள் இல்லை. செத்த பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர்களை நம்பி பிணங்களாக, நடைப்பிணங்களாக, செத்த பிணங்களாக வாழக்கூடிய வாழ்க்கையையும் இப்பொழுது நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இறைவனுடைய அனுமதியைக் கொண்டும் அவனுடைய ஆற்றலைக் கொண்டும் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிமிஷம் நான் வாழ்றதுக்கு இன்னைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருந்தா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை அவன்தான் வாழ வைப்பாங்களோ அந்த நம்பிக்கை வேணும். நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். க்ஷணப்பொழுதில் இப்பொழுது என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அதன் காரணமாக என்னுடைய மனம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. அனைத்து காரியங்களும் உங்களிடம் தான் இருக்கிறது என்று எண்ணினால் ஒரு நிமிடம் கூட உங்களால் ஒரு மூச்சு கூட அமைதியாக விட முடியாது. அமைதியற்ற வாழ்க்கையில் வாழ்வதை நாம் வெறுக்க வேண்டும். நம்முடைய அறிவு நம்முடைய அமைதியை கெடுக்கும். அந்த அறிவின் காரணமாக நாம் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இந்த அறிவை விட்டு நாம் அமைதியை அடையும் பொழுது இறைவனுடைய உதவி உங்களுக்கு நெருக்கமாகவும் உங்களுக்கு சமீபமாகவும் இருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று இப்போது உட்கார்ந்திருக்கின்றீர்கள். என்னுடைய இருதய துடிப்பு 72 மேலாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடத்திற்கு சுவாசம் 16 முறைக்கு மேலாக ஒரு நிமிடம் இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை, எல்லாம் நன்றாக நடக்கும், எதுவும் நிகழாது என்று அந்த அமைதியை கொடுத்திருக்கின்றான். அதன் காரணமாக இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு 110 முறை துடித்தாலும் சரி, மூச்சு சுவாசமானது ஒரு நிமிடத்திற்கு 5 முறை தான் இருந்தாலும் சரி, எந்த கவலையும் கிடையாது. இறைவனுடைய ஆற்றல். எல்லாருக்குமா இப்போ பிபி ஒழுங்காக இருக்குது? எல்லாருக்குமா இப்போ மூச்சு சுவாசம் ஒழுங்காக இருக்குது? இதை வேலை போட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடும். இந்த நிலைமையிலே உங்களை வாழ வைக்கிறது யார்? நாம் அறிவை நீக்கினால் நாம் வாழ முடியும். இந்த அறிவானது இன்னும் வளரணுமா வளர வேண்டாமா? முழுமை அடைவதற்காக வேண்டி. இப்போ இருக்கக்கூடிய அறிவு முழுமை பெற்றதா இல்லையா கேட்கும் பொழுது நிச்சயமாக முழுமை பெற்ற அறிவில்லை, அறிவானது வளர வேண்டும். எந்த நாளிலும் இந்த அழகுர அறிவை நம்பி, இந்த அழகுர அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சிறப்பாக வாழ்த்து கொண்டிருக்கும் பொழுது நன்றி கேட்டவர்களாக மருத்துவத்தை அதிகமாக நாம் மனதில் கொண்டு வாழும் பொழுது இறைவனை நிராகரிப்பவர்கள் மட்டுமல்ல, இறைவனை நன்றி கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிமிடம் இப்பொழுது, நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை, அவை உங்களுக்காக சீர்மைக்கப்பட்டுவிட்டது என்ற உத்தரவாதத்தை கொண்டு இப்பொழுது நமக்கு அமைதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியோடு இருக்கும் காலமெல்லாம் நான் வெற்றி பெற்றுவிட்டேன், என் வாழ்க்கையில் என்னுடைய உயிருக்கும் உத்தரவாதத்துடன் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பொருள்களுக்கும் உத்தரவாதத்துடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அமைதியை நீங்கள் நன்றி உணர்வோடு பேணிக் கொள்ள வேண்டும். இறைவனிடமிருந்து இன்னும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு தேவை என்றால், இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், அந்த நன்றி உணர்வுக்கு அந்த உதவி இறைவனிடமிருந்து இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இன்னும் வலிமையுடையதாக உங்களுக்காக இறைவன் அனுமதிக்கின்றான். இந்த அமைதிதான் முக்கியம் என்று இருக்கும் பொழுது என்னுடைய பாவங்களுக்கான கதி என்ன? நான் செய்திருக்கிற பாவங்கள், ஏதாவது ஒரு நோய் இல்லாமல் இல்லை. இப்பொழுது நோயை பற்றி சிந்திக்கவில்லை, அதை பற்றிய தேவையும் கிடையாது. காரணம், அமைதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைதி எல்லாம் சீராக இருக்கிறது என்று அந்த உத்தரவாதம் இருந்தால் தெரியாது, அந்த அமைதி கிடைக்காது. அந்த அமைதி இப்பொழுது இருக்கும்பொழுது அதனுடைய பொருள் என்ன? 1000 கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இப்போ சப்போஸ் உதாரணமா உங்களுக்கு ஒரு கேன்சர் 4th stage ஃபைனல் ஸ்டேஜ் அதை மனசில் வச்சிருக்கீங்க, அமைதி உட்கார முடியுமா? நான் செத்து போவேன்னு நினைப்பேன். அதனுடைய இந்த பேச்சுக்களை கேட்கும்பொழுது ஒரு அமைதி ஏற்படுகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த பேச்சுக்களை கேட்பதற்கு முன்பாக அமைதி குறைந்து நான் எங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய உயிர் எப்பொழுது தெரியும் என்று தெரியாமல், நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு சனத்திலும் உங்களுக்கு பெரும் கஷ்டங்கள் இருக்கின்றன என்பது அறிவிக்கப்பட்டு அதனை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த அமைதி இங்கு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படியானால் நடுவே நடுவே அமைதி உங்களுக்கு வருகின்றதே, அதனுடைய பொருள் என்ன? இறப்பே தான் எனக்கு என்று ஆகிவிட்ட பிறகு துக்கத்தில் இருக்க வேண்டுமா அல்லது அமைதி கிடைக்குமா? அமைதி இருக்க வேண்டுமா? ஆனாலும் துக்கத்தில் துக்கம் நிறையதும் நீங்கள் அமைதியை விரும்புவீர்கள். இது வேண்டாமே என்று. இது எப்பொழுது என்றால் தூங்கக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில், நிச்சயமாக எதுவும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கவலைகளின் காரணமாக எனக்கு அதோ கதிதான் என்று டாக்டர்கள் அறிவித்த அந்த செய்தியை கொண்டு கவலையின் காரணமாக தூக்கம் வரவில்லை. இந்த நேரத்தில் நான் விரும்புவோம் எனக்கு தூக்கம் வேண்டும் என்று. பகல் நேரங்களில் துக்கத்தில் தான் இருப்பேன் என்று அடம் பிடிக்கக்கூடிய நாம் இரவு நேரம் வரும்பொழுது தூக்கத்தை விரும்புகின்றோம். தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அமைதி அடைந்த பிறகுதான் தூக்கம் என்று. அமைதி இல்லாத நிலையில் தூக்கம் கிடையாது. கவலையும் துக்கமும் தொண்டையை அடைக்கக்கூடிய நிலையில், மூச்சு சீராக இல்லாத நிலையில், இருதய துடிப்புகள் அதிகமாக இருக்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய கவலையையும் பயத்தையும் கொண்டு வாழ்கின்றீர்கள். கவலையும் பயமும் இருக்கும்பொழுது நிச்சயமாக தூக்கம் கிடையாது. ஒரு நாள் தூக்கம் இல்லை, இரண்டாவது நாளும் தூக்கம் இல்லாமல் ஆகிடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். இரண்டாவது நாளும் தூக்கம் இல்லை, மூன்றாவது நாள் எனக்கு தூக்கம் வேண்டும் என்று கேட்பீர்கள். அதற்கு முன்பாக அமைதி வேண்டும் என்று கேளுங்கள். இது இரவு நேரத்துக்கு மட்டுமல்ல, பகல் நேரத்துக்கும் பொருந்தும். இந்த அமைதி உங்களுடைய பரிதவிப்பை நீக்கிவிடும். இந்த அமைதியை கொடுப்பவன் இறைவன் ஒருவனை தேவையே இல்லை. மனிதர்கள் மூலமாக அமைதியை கெடுத்து என்னுடைய மனதின் கேடுகளை, கவலையையும் பயத்தையும் விலைக்கு வாங்கி வருகிறேன். ஆனால் அதற்கு அப்பால் இறைவன் அமைதியை கொடுக்கின்றான். இந்த அமைதியுடைய பொருள் என்ன? இந்த அமைதிக்கான அர்த்தம் என்ன? உங்களுடைய அமைதி என் புலமிருந்து வந்திருக்கக்கூடிய வாக்கு சுகமாகும், கவலை வேண்டாம். இந்த இரண்டையும் உணர்வாக நான் கிடைக்கப் பெறுகின்றேன். அதை மட்டுமே நான் என்னுடைய மனதிற்குள் ஈர்த்துக் கொள்கின்றேன். சுகமாகுங்கள் என்ற வார்த்தையும், கவலை வேண்டாம் என்ற அந்த இறைவனுடைய உணர்வும் என்னுடைய உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த கணமே கவலை நீங்கி உங்களுக்கு சுகமான ஒரு தூக்கம், துக்கம் நீக்கப்பட்டு அங்கு தூக்கம் உங்களுக்காக நிலைப்படுத்தப்படுகிறது. இறைவனுடைய வாக்கு பொய்யா உண்மையா? இன்னொரு புறம் உங்களுடைய அறிவு, மருத்துவம் அவர்கள் கூறக்கூடிய அந்த வாக்கு உண்மையா பொய்யா? சிந்தித்து உணர வேண்டும். எந்த வாக்குக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும், எந்த வாக்கை நான் துச்சமாக மதிக்க வேண்டும், கெட்ட வார்த்தைகள் எவை, நல்ல உணர்வுக்குரிய இறைவனுடைய அறிவிப்பு எவை என்பதை. இறைவனமிருந்து உங்களுக்காக கிடைக்கக்கூடிய அறிவிப்பை நீங்கள் பின்பற்றுங்கள். மனிதர்கள் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்த அறிவை உங்களை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள். லேசான வாழ்க்கை. எது வேண்டும் என்று எப்பொழுது உங்களிடம் கேள்வி. நீங்கள் உங்கள் அறிவை உபயோகப்படுத்தி இந்த நிமிஷம் நாளைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய போன நினைக்க, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கவலையும் பயம் வந்துடும், அவசரமும் பதற்றமும் வந்துடும். அது இல்லைன்னு இப்போ உங்களுக்கு அமைதி கொடுத்திருக்கும் பொழுது வாழ்க்கை முழுமையும் நல்லபடியாக அமையும். அவ்வளவுதான் அந்த அமைதி இப்பொழுது உங்களுக்கு. இப்பொழுது இருக்கக்கூடிய நன்மையை கொண்டு இதே நிமிஷம் உங்களுடைய இறைவன் அறிவிக்கக்கூடிய வாக்கு, நான் வாக்கு கொடுத்த பிறகு அதனை நீக்கு போனில்லை, என் வாக்கு உங்களுடைய வாக்கை போன்றதல்ல, இறுதி நாள் வரையிலும் நிலைத்திருக்கக்கூடியது, உண்மையை கொண்டு அது என்றென்றும் இறைவனுடைய மேன்மையையும் தூய்மையையும் பறைசாற்றக்கூடியது உங்களுடைய உள்ளத்தில். அந்த உள்ளத்திலிருந்து மனம் அறிவிக்கும் பொழுது மனம் மூளையின் பக்கம் தாவி உலகத்தினுடைய விஷயங்களையும் செய்திகளையும் கேட்பதும் பார்ப்பதும் அதில் ஈடுபடுவதும் கூடாது, குறைத்துக் கொள்ளுதல் நல்லது. அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் இந்த நிலையில் நான் அமைதியாக இருக்கின்றேன், ஆனால் கவலைகளுக்குரிய, துன்பங்களுக்குரிய, பயத்துக்குரிய சூழ்நிலைகள் ஏகப்பட்டவை இருக்கின்றன. நினைத்து பார்த்தால் அவ்வளவும் என்னை சூழ்ந்து கொள்ளும். அந்த சூழ்நிலைகளை அவ்வளவையும் விளக்கி விரட்டி தூய்மையாக்கி உங்களை அழகான சூழ்நிலையில் உங்கள் வாழ்நாள் முற்றத்திற்கும் இப்போது முழுவதாக நான் இதுவரையும் சம்பாதித்த பாவங்களையும் நீக்கி என்னுடைய கடந்த காலத்தையும் தூய்மையாக்கி நிகழ்காலத்தையும் தூய்மையாக்கி வருங்காலத்திலும் என்னை வாழ வைக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை சுகமாக வாழுங்கள், கவலை வேண்டாம். இதன் காரணமாகத்தான் இப்பொழுது அமைதியும் மனதிற்கு கவலையற்ற தன்மையும் இருக்கிறது. எப்போ அறிவை கொண்டு என்னுடைய காரியங்களை நான் வரிசை பார்க்கணும் அந்த நிமிஷமே கவலை பயம் துக்கம் இல்லை. தெளிவான வாழ்க்கையில் உங்களுடைய நாளும் பொழுதும் அமைய வேண்டும். உங்களை போன்ற மக்களை தவிர வேறு எவருடனும் நீங்கள் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆகிவிடக்கூடாது. உங்களுடைய அந்தரங்கம் உங்களுடைய உள்ளம் மட்டும்தான், அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இதை விட்டுவிட்டு கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் செல்லும் பொழுது நாம் மனிதர்களுடைய வழிமுறைகளை நாடிவிட்டோம். இறைவனுடைய வழிமுறை என்றால் உங்களுடைய உள்ளத்தோடு உள்ளம் மாபெரும் கோவில் என்ற அந்த சத்தியத்தோடு கலந்துள்ளது. கவலை ஏற்படுபடுவதுதான் அறிவை நீக்கி நான் என் இறைவனிடம் திரும்புகின்றேன், உள்ளத்தின் செய்தியின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு எனக்கு என்ன இருக்கிறது என்றால் அழகான செய்திகள், சுகமான செய்திகள். இதனை நம்ப வேண்டுமா? அதை நான் காப்பியடித்து எனக்கு இதை கொடு என்று பள்ளிவாசல்களுக்கு சென்று அங்கு கேட்க வேண்டுமா? எது உண்மையான கோவில்? அவன் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் அவனிடம் கேட்காதீர்கள். நீங்கள் கேட்கும் பொழுது அதையே தான் கேட்கின்றீர்கள், ஆனாலும் உங்களுடைய கவலையை கொண்டு கேட்பீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் கவலை இருக்குமே இருக்காதா? இருக்கும். இறைவன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது, நீங்கள் உணரும் பொழுது அமைதி, நீங்கள் கேட்கும் பொழுது கவலை. காரணம், முழுமையாக நம்பவில்லை. உங்களுடைய அறிவையும் சேர்த்து நம்புகின்றீர்கள். உங்களுடைய அறிவு மிஞ்சி நிற்கிறது, அதன் காரணமாக கவலை. இறைவனுடைய அறிவிப்புக்கு மேலாக என் அறிவை நம்பி நான் கவலையிட்டிருக்கும் பொழுது நான் பாவத்திற்குரியவனா பாவத்திலிருந்து விலகியவனா? அந்த கவலை, உங்கள் மனசு கொடுக்கப்பட்ட கவலை இறைவனிடம் சொன்ன பனிஷ்மெண்ட். அறிவை நம்பி அறிவிப்பை நீங்கள் நிராகரித்தீர்கள். என் அறிவிப்பை நிராகரித்து உங்களுடைய அறிவை நீங்கள் மேலாக கொண்டீர்கள். உங்களுக்கான மனதில் கொடுக்கப்படிய பனிஷ்மெண்ட் கவலைகளுக்கு மேல் கவலைகள். இந்த கவலைகள் உணர்த்துவது என்னவென்றால், நீங்கள் எதனை வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும். என்ற அறிவிப்பை வைத்திருக்கும் பொழுது, அமைதி கிடைக்கும் பொழுது, அந்த அமைதிக்கு எந்த விதமான துன்பங்களும் நோய்களும் இருக்கக்கூடாது, வேதனைகளும் இருக்கக்கூடாது, வறுமையும் இருக்கக்கூடாது. அது நிகழும். எது வேண்டும்? இது சத்தியம். இதை நம்பியாக வேண்டும். என்னுடைய பெருமை நீங்க வேண்டும். என் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போக வேண்டும். தலைப்பாகை பெருமைக்குரியது. தலையை நீக்குங்க, மனதை மேலாக கொள்ளுங்கள். இந்த அறிவும் உள்ள இறங்கியிருக்கு. இறைவனுடைய வாக்குகளோடு எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அது எப்படி சரியா போகும்? எங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டாங்க சரியா போகாதுன்னு. எப்படி சரியா போகும்? உழைக்க வேண்டுமே, உழைத்தால் தானே உங்களுக்கு உணவு. இறைவன் மேலும் கேட்கின்றான், உழைத்தால்தான் உணவா? உழைத்துத்தான் சாப்பிட வேண்டுமா? அல்லது நான் உருவாக்கக்கூடிய பசிக்காக உணவா? உழைச்சாதான் பசிக்குமா, உழைக்காமலேயே பசிக்குமா? உழைக்காம சாப்பிடணும்னு பார்த்துட்டு உழைச்சி சாப்பிட்றவங்க சும்மா உட்காந்து சாப்பிட்லாம் பாலஞ்சுட்டு பராமப்படுவாங்க. இறைவனுக்கு நன்றியோடு நம்முடைய வாழ்க்கையில் உழைப்பு என்ற ஒரு தேவை இல்லாமல் எங்களை வாழ வைப்பாயாக என்று இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களை பேசிக் கொண்டிருப்பதை கேளுங்கள். எனக்கு நீங்கள் அடிமைகளாக இருங்கள். மனிதன் மனிதனுக்கு அடிமையாகி உழைப்பதும் கூலிகளை செய்வதும் கூடாது, அது உங்களுடைய தன்மானத்திற்கு நல்லதல்ல என்று இறைவன் அறிவிப்பதை கேளுங்கள். கேட்கின்றோமா இல்லையா? உள்ளுக்குள் என் தன்மானம் கூறுகிறது, அதாவது உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு கூறுகின்றது, நீங்கள் யாருக்கும் கூலி வேலை பார்க்காதீர்கள். கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வேலை வேண்டாம். எந்த முதலாளிக்கும் கீழாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் சுய மரியாதை அவசியம் என்பதை நான் உணர்த்திருக்கின்றேன். எனக்கு வேதனைகளுக்கு சமயத்திலையும் முதலில் கட்டுப்பட்டு வேலை செய்யணும். எனக்கு தலைவலி இருந்தாலும் முதலில் கட்டுப்பட்டு வேலை செய்யணும். என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, என் குழந்தை குட்டிகளுக்கு சுகமில்லை, இருந்தாலும் நீ வேலை செய்யணும். இது சுதந்திரமான வாழ்க்கையா அடிமைத்தனமான வாழ்க்கையா? மனதிற்குள் கேள்வி எழும், அப்படி என்றால் உணவுக்கு என்ன என்று. நீங்கள் எதனை பிறவியிலிருந்து தேடிக்கொண்டீர்களோ அந்த வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நல்லா படிக்கணும், நல்லா வேலை கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும், பிறகு உணவு, பிறகு சாப்பாடு, பிறகு வசதிகள், இதுதான் வாழ்க்கை. எனக்கு உடம்புக்கு வந்துவிட்டால் அவ்வளவும் காலியாகிவிடும். வேலையும் இருக்காது, வேலை செய்யவும் முடியாது, பணமும் இருக்காது, பணமும் சூறையாடப்பட்டுவிடும், நோய்களும் நீங்காது, இன்னும் பல நோய்களும் கொடுக்கப்பட்டுவிடும். இப்பொழுது உங்களை பாதுகாப்பவர் யார்? பாதுகாப்பவன் யார்? நொடிப்பொழுதில் என்னுடைய அவ்வளவு உழைப்பும் சேகரித்தவையும் இல்லாமல் ஆகிவிடும். பணம் என்ற ஒன்றை குறிக்கோளாக கொண்டு படிக்கும் பொழுதும், பணம் என்ற ஒன்றை குறிக்கோளாக கொண்டு வேலைகள் செய்யும் பொழுதும் கை கால்களை நம்புகின்றீர்கள். உங்களுடைய கண் காது அறிவிக்கக்கூடிய அறிவை நம்புகின்றீர்கள். உள்ளம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது, கஷ்டமாக இல்லையா என்று. ஆம், வேறு என்ன வழி என்று நான் உள்ளத்திலேயே கேட்கின்றேன். காரணம், உள்ளம்தான் உங்களுடைய கோவில் என்பதை மறந்துவிட்டீர்கள். அங்கு இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை கவனிக்க தவறுகின்றோம். இதற்கு காரணம் பூசாரிகளை பின்பற்றி கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று அங்குதான் கடவுள். அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே நான் தான் கடவுள், வேறு கிடையாது என்று ஆகி நாம் அதை பின்பற்றும் பொழுது மனிதர்களை கடவுளாக ஆக்கிக் கொண்டோம். உள்ளத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மகாசக்தியை விட்டு விலகினோம். நம்முடைய கேடு இவ்வளவுதான். இன்று முதலாக இந்த க்ஷணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனை அதிகமாக மனதில் கொள்ளுங்கள். இறை உணர்வில் வாழுங்கள். அவன்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த அமைதியானது என்னுடைய முக்காலத்தையும் தூய்மையாக்கி அந்த அமைதியை கொடுத்திருக்கிறது. ஒரு நோயுடைய உச்சக்கட்டத்திலிருந்து நான் என்னுடைய துன்பங்களில் நான் இருக்கும் பொழுது என்ன பாவம் செஞ்சேனு சொல்லிட்டு பிற்காலத்துக்கு நான் போவேன். அமைதி கிடைத்து விட்டால் என்ன தப்பு செஞ்சுங்கிற வாழ்க்கை போக மாட்டேன். தூய்மைப்படுத்தப்பட்டதாகிவிட்டது. இப்பொழுதும் தூய்மையாக இருக்கின்றேன். நாளைய அறிவை கொண்டு நீங்கள் கஷ்டப்படுபவர்கள் இல்லை. இப்பொழுது உங்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டது. நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். உங்களுடைய இறைவனாகிய என் வாக்கு தூய்மையானது. அதை கொண்டும் இப்பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன். அமைதிக்கு காரணம் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, இனி வருங்கால வாழ்க்கை, பாவங்கள், முன் செய்த பாவங்களும், என்னுடைய பாவமான எண்ணங்கள் பின்னரும் பாவம் செய்ய தூண்டுமே, அவ்வளவும் என்று நிற்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த க்ஷணம் தப்பு செஞ்சிட்டு தப்பு செஞ்சிருக்கவே மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருப்போம். ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டால் திரும்பவும் தப்பு செய்வோம். ஆனால் இறைவனோடு நான் கலந்திருக்கும் பொழுது பின்வரும் காலங்களில் நான் செய்துவிடக்கூடிய அந்த பாவங்களுடைய வேகமும் தீவிரமும் ஆசையும் அதனுடைய இச்சைகளும் பெரும்பாலும் நீக்கப்பட்டுவிடும். இது இறைவனுக்கு லேசானது, உங்களுக்கு முடியாது. என் பாவங்களை மன்னித்துவிடு என்று இறைவனை கேட்காதீர்கள், பாவத்திற்குரிய அந்த எண்ணங்களை நீக்கிறது என்று கேளுங்கள். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதும், பிறர் நன்றாக வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எனக்கும் இல்லையே என்று ஏங்கி அவர்கள் மீது கண் தீட்டு கொள்வதும், பிறருக்கு அழகாக இருக்கிறது என்று அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற உடைமைகளை விரும்புவதும் மனக்கேடுக்குரியது. மனதுக்கு கேடானவற்றை பற்றி மட்டும்தான் அந்த பாதையில் செல்ல முடியுமே தெரியல, மனதுக்கு சுகமளிக்கூடிய அந்த பாதையின் பக்கம் செல்ல முடியாது. நாம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கவில்லை, நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆதாரத்தோடும் தெளிவோடும் சிந்தித்து உணர்வதைக் கொண்டும் நிச்சயமாக நான் வாழவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் 24 மணி நேரமும் தூக்கத்திலும் அந்த கனவுகளிலும் இதை பற்றிய செய்திகளாக வர வேண்டும். ஒரு கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை. நன்மையை எந்த அளவுக்கு நாம் புறக்கணிச்சு, தீமையை எந்த அளவுக்கு நாம் நெருக்கமாக்கி கொண்டு அதுக்குள்ள நுழைஞ்சு வாழ்ந்துட்டு கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் அறிவு என்ற அந்த தீமையை அதிகமாக மனதில் கொண்டு இறைவனுடைய அழகான அறிவிப்பை துச்சமாக நினைத்தோமே, இந்த கேடுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் நஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இன்று நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவைகள் இருக்கின்றன, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான துன்பங்கள் இருக்கின்றன, வேதனைகள் மன வேதனைகள் இருக்கின்றன. யாரொருவருக்கும் ஒருவரை போன்ற வேதனை மற்றவருக்கு கிடையாது. காரணம், நோயறிந்து குணமாக்கக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது என்பதற்காக. ஒரு நோயையும் ஒரு துன்பத்தையும் நீக்கணும்னு சொன்னால் அதுக்கான அடிப்படை காரணம் வேணும். இந்த அடிப்படை காரணத்தை உங்களால் உங்களுடைய தேவைகளுக்கே புரிந்து கொள்ள முடியாது, அதை வார்த்தைகளாக சொல்லவும் முடியாது, உணர முடியும். அதே போன்றே ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒவ்வொன்றுமே அவரவர்களை தங்களுடைய வாய்களை கொண்டு முழுமையாக வெளிப்படுத்த முடியாது, அவர்களுக்கே காரணம் தெரியாது. நான் டாக்டராக உட்கார்ந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தில் அவர் அறிஞ்சிருக்கிறது இவ்வளவோ, அதில் இவ்வளோ தான் சொல்ல முடியும், அதில் ஒன்று கூட புரியாது எனக்கு. நான் வைத்தியம் பார்க்கறது ஸ்பெஷலிஸ்ட். சிந்தித்து உணர்ந்தால் தெரிவித எப்பேற்பட்ட கபோதிகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். மகத்தான இறைவனுடைய ஞானங்களை கொண்டு வாழ்வதை தெரிவித்துக் கொண்டு சாதாரணமாக சொல்லுவோம் குருட்டு கபோதி. அதாவது குருட்டு பார்வையும் கபோதி என்பது விளங்காதவர்களும். பார்த்தாலும் விளங்க மாட்டேங்குது, கேட்டாலும் விளங்க மாட்டேங்குது, சொந்த புத்தியும் கிடையாது. இவன் மரணத்திற்கு சமமான மரித்து விட்டனுக்கு சமமானவன், உயிரோடு இருப்பவர்கள் இல்லை. இதுவும் இறைவனுடைய வாக்கு. எந்த மனிதனும் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்பதை பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் உதவி செய்து கொள்ள முடியாத போது உங்களுடைய அறிவை கொண்டும் உங்களுடைய உழைப்பை கொண்டும் உங்களுடைய தேவைகளுடைய உச்சஸ்துதியை கொண்டு கூட உங்களால் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள வழியில் என்று இருக்கும் பொழுது உங்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இன்னொரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று நீங்கள் எண்ணுவது எந்த அளவுக்கு அது நீங்கள் நியாயவான்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறது. என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு தேவை அவர்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டே ஆக வேண்டும். அவர்கள் அதில் ஈடுபடுவார்கள். தேவை அதை விட்டுவிட்டு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும் வர முடியாது. அவ்வாறு எண்ணுவது சுய உணர்வு அற்றுப்போய் மனிதன் என்ற அந்தஸ்து இறங்கி இழிவானவர்களாக மற்றவர்களை கெஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை மட்டும்தான். மற்றவர்களுக்கும் நீங்கள் பெரும் பாரமாகி விடுவீர்கள். என்னிடமிருந்து நான் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கானதை கொடுத்தால் அது எனக்கும் லேசானது, உங்களுக்கும் லேசானது. அதை வச்சுட்டு நான் உங்களிடம் சென்று எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் கேட்டால் அந்த நிமிஷமே எவ்வளவுதான் நான் நெருக்கமாக இருந்தாலும் பாலமாகிவிடும், உங்களுடைய மனசுக்கு பாலமாகிவிடும். எந்த அளவுக்கு நான் மற்றவர்கள் பாலமாக இருக்கின்றனோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய குடும்பத்தில் இழிவானவனாக கருதப்படுவேன். இறைவனுடைய வாக்குகளும் இறைவனிடம் இருந்து இருக்கக்கூடிய உறுதியான பிரமாணமும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த நேரமும் என்னுடைய கோவிலின் பக்கம் நான் திரும்பியவனாக இருக்க வேண்டும். என்னுடைய மஸ்ஜிதின் பக்கம், என்னுடைய சர்ச்சின் பக்கம் திரும்பியவனாக இருக்க வேண்டும். அங்குதான் எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையே நேரடியான தொடர்பு. இதை விட்டுவிட்டு கோவில் மசூதி சர்ச்சென்று போகும்பொழுது அங்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பூசாதி. நான் தான் கடவுள், என்னை கும்பிட்டு விட்டு செல்லும் உன் சார்பாக நான் கடவுளிடம் பேசுகின்றேன். எந்த அளவுக்கு நாம் கடவுள்தான் ஒரே வழி என்ற அந்த உணர்வை கொண்டிருந்தாலும் உயிர் போகும் பொழுது டாக்டரே என்று சென்று அங்கு உயிர் தோன்றாலும் பரவாயில்லை, கடவுளை நம்பி உயிர் போகக்கூடாது. கடவுளை நம்பி நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். டாக்டரிடம் சென்று அவன் என்னை கொலை செய்தால் கடவுள் என்னை கைப்பற்றி கொண்டாட்டுக் கொள்வேன். எந்த அளவுக்கு இன்று நாம் கடவுளை துச்சமாக மதித்து எல்லா கேடுகளுக்கும் அவன்தான் காரணம், எல்லா நன்மைகளுக்கும் நான் தான் காரணம். இது இன்றைய மக்களின் நிலை, கடவுள் நம்பிக்கை. கேடுகளுக்கெல்லாம் கடவுள், நன்மைகளுக்கெல்லாம் நான். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு செத்தா நீங்க பொறுப்பு இல்லை டாக்டர், கடவுள் தான் பொறுப்பு, அவன் தான் கொலை செஞ்சான், நீங்க இல்லை. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, கண் நெஞ்சக்காரன், கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, கபோதி பயலை நம்பணும். அந்த வார்த்தைகள் தான், நான் டாக்டர்களை நம்பி அவர்கள் கைகளால் கொலை செய்யப்படும் பொழுது கடவுள் கைப்பற்றி கொண்டான் என்ற அந்த வார்த்தை மிக கெட்ட வார்த்தை. இன்று நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்தோடு கலந்து விடுங்கள். உங்களுடைய மனமும் உங்களுடைய உள்ளமும் சேர்ந்தது நெஞ்சம். நெஞ்சார்ந்த வாழ்க்கை வாடுங்கள், உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாடுங்கள், உடமார்ந்த வாழ்க்கை வாடுங்கள், அறிவு பூர்வமான உணர்ச்சிமயமான பெருமைக்குரிய வாழ்க்கையை ஒருபோதும் விரும்பாதீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அமைதி உங்களுடைய முக்காலமும் தூய்மையாக்கப்பட்ட அமைதி. கர்ம வினன் சொல்லி தெரிவாங்களே, இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் பேசுறீங்க. அந்த கர்ம வினம் உண்மையானு சொன்னால் ஒவ்வொருத்தருமே இங்கே சொல்லிக்கிட்டு நடக்கணும், வடிகளாலையும் வேதனைகளாலையும். அப்படி இல்லை, கர்ம வினை இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு சனத்திலும் நான் அமைதியை அடையும் பொழுது பெரும் துக்கத்தில் இருக்கும் நிலையில் சிடீரென ஒரு அமைதி கிடைக்கின்றது. அந்த அமைதியின் போது என்னுடைய பாவகரமான எண்ணங்கள் நீக்கப்பட்டு விட்டன, முக்காலமும் தூய்மையாக்கப்பட்டு விட்டது, உங்களை சுற்றிலும் அமைதி நிலவுகின்றது, உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய அமைதிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டிருக்கின்றது. வானங்களும் பூமியும் வீணுக்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். விளையாட்டாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த வானங்களும் பூமியும் இணைந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது. அந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே. அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகமா, எல்லோரும் ஒரே உலகத்தில் வாழ்கின்றோமா? என் நேரம் சரியில்லைன்னு சொல்லும்போது எனக்கு தனி உலகமா, எல்லாருக்கும் ஏழையும் கற்பனைப்பு நேரம் சொன்னால் இதுதான் நேரம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகளா, ஒரே சூழ்நிலையா? அந்த சூழ்நிலைகள் வானங்கள் பூமியின் அடிப்படையில் தான் சம்பந்தம் இல்லாமல். அப்படி என்றால் உங்களை மட்டுமே குறிவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றினால் தவிர அங்கு உங்களுக்கு அதன் வாழும்பொழுது கஷ்டமாகும். உங்களுக்கான நோய்களுக்கான காரணம் என் சூழ்நிலை சரியில்லை, என் நேரம் சரியில்லை. அப்படி என்றால் நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு தேவை. வானங்களின் மீதும் பூமியின் மீதும் ஆற்றல் மிக்க அந்த ஒரே சக்தி கடவுள், உங்களுடைய இறைவன். அவனிடமிருந்துள்ள வாக்கு கவலை வேண்டாம், சூழ்நிலையில் கவலைப்படாதீர்கள், கவலை வேண்டாம், இங்கு விரும்புங்கள், இதற்கு அடிமை வானங்களும் பூமியும் ஒவ்வொருவருக்கும் அதன் மீது ஆற்றல் கற்று உயர்த்துகின்றேன், உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொண்டு என்னை வெற்றிவிட்டு டாக்டர் சொல்கின்றீர்கள், நீ சுகமாக்கிவிடு என்று. இதைவிட இறை நிராகரிப்பு என்ன இருக்க முடியும்? இப்பொழுதும் குறிப்பிட்டார்கள், கொரோனா என்று சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டிலேயே இருந்து பழகிக்கொள்ளுங்க, உங்கள் பூர்வீகத்திலேயே அப்படியே செத்துடுங்க, அங்கேயே புதைச்சிக்கொள்ளுங்க, கொரோனாவுக்கு பழகிக்கொள்ளுங்க. கொரோனாவுக்கு தலைவலி வரும், உடம்பு வரும், இனிமே உடம்பு வலிக்கும் தலைவலிக்கும் டாக்டர்கிட்ட போகலாமா? கொரோனாவில் ஜுரம் வரும், அந்த ஜுரத்துக்காக ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா? மூச்சு இழுத்துக்கும், சளி நெஞ்சு அடைக்கும், இந்த மாதிரி தொந்தர்களுக்காக டாக்டர்கிட்ட போகலாமா? ஒட்டுமொத்தமாக தலை முடி முதல் நுனி நகம் வரையில் இந்த கொரோனா இறைவன் உங்களுக்காக ஒரு மாயையாக ஏற்படுத்தி உங்களுடைய டாக்டர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இனிமேலாவது என்னை தவிர கதியில்லை என்று திரும்புங்கள். இது தெளிவான அறிவிப்பா இல்லையா? ஒரு மயற்கால் வியாதிக்கு கூட இவங்களை நம்பக்கூடாது, இவங்கிட்ட போகக்கூடாது. எவ்வளவு தெளிவான அச்சாட்சிகள் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்காக, உங்களை சுற்றிலும் சூழல்களாக, உலகம் ஒட்டுமொத்தத்தையும் ஒரே சூழ்நிலை கொண்டு வந்து அவ்வளவு பேரும் செத்துப்போவீர்கள் இருக்கும் பொழுது டாக்டர்கள் கையாளாகாதவர்கள் என்று அறிவித்த பிறகு, அறிவிக்கப்பட்ட பின்னரும் இப்பொழுதும் மருந்து சீட்டை வச்சுக்கிட்டு தரிசனம் பிடிச்சி அந்த டயக்னோசிஸ் கெட்ட டயக்னோசிஸ் வீட்டை வச்சுக்கிட்டு அதையே கும்பிட்டுட்டான், எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குதுன்னு வாழ்க்கை போல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதும் அமைதியை கொடுத்து கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? ஒருத்தர் வீட்டிலையாவது அந்த தரிசனம் பிடிச்ச ரிப்போர்ட் இருக்கலாமா? ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு சொன்னால் கெட்ட ரிப்போர்ட் தான், நல்ல ரிப்போர்ட் இருக்காது. மருந்துகள் இருக்கலாமா? இங்கு அவ்வப்போது அமைதி கொடுத்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்கள் மரணித்த பின்னர் உயிர்ப்பிக்கின்றேன், மரணித்த பின்னர் உயிர்ப்பிக்கின்றேன், முக்காலத்தையும் தூய்மையாக்கி உங்களை புதிய படைப்பாக படைத்திருக்கின்றேன். இந்த சாவு, இந்த முறையிலான சாவு ஒரு முறையா ரெண்டு முறையா? வாழ்க்கை முழுமையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக மரணத்திற்கு பின் நாம் உங்களை உயிர்ப்பிக்கின்றோம், அமைதியை கொண்டு முக்காலத்தையும் தூய்மையாக்கி உங்களுக்கான தனித்தன்மையான உலகத்தில் நான் உங்களை அமைத்து அந்த அமைதியில் உங்களை வாழ வைக்கின்றேன் ஒரு புதிய படைப்பாக. கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இவற்றை விட்டும் விலகினால் தவிர உங்களுக்கு உங்களுடைய இறைவன் இல்லை. அத்தியாயம் 48 வசனம் 4. இந்த வகையில் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் யாரோ அவர்களை பார்த்து இறைவன் கூறுகின்றான், உள்ளத்தோடு இணைந்த வாழ்க்கையை கொண்டு. யார் இவ்வகையில் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, உள்ளம்தான் கோவில் என்பதை நம்புகிறார்களோ, அங்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் சத்தியம் என்பதை நிகழ்கின்றார்களோ, அந்த நிகழ்வு அவ்வளவு பேர் அவ்வளவு உங்களுக்கு உணர்வுகளாக புகட்டப்படுகின்றன. உங்களுக்காக கற்பிக்கப்பட்ட அவ்வளவு கேடுகளுக்கும் அழகான ஒரு வார்த்தையாக சுகமடைகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கையோடு பின்னரும் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிப்பதற்காக நல்ல வார்த்தைகளும், நல்ல சூழ்நிலைகளும், நல்ல உணர்வும், சுகமான எண்ணங்களும் நிச்சயமாக இவன் கற்பிக்கின்றான். அவ்விதமாக நான் வாழும் பொழுது இதே எண்ணம் கொண்டவர்களை உங்களுடைய அந்தன குட்டிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உலக அறிவை கொண்டு வாழ்பவர்களை உங்களை விட்டும் விலக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆகாதவர்கள், எந்த நேரமும் ஆகாதவர்கள், உலகத்தினுடைய கல்வி அறிவை கொண்டிருப்பவர்கள். இது உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும், உங்களுடைய பொறுமையை அதிகரிக்கும், இறை உணர்வை அதிகரிக்கும். அதிக நேரம் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் தங்குவீர்கள், அங்கு அவனோடவே நீங்கள் பயணிப்பீர்கள். அவன் உங்களுடைய பாதுகாவலனாகவும் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் வாழ்க்கை முழுமைக்கும் அமைய போதுமானவன். இவ்விதமான இறை நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அவன்தான் அமைதியை அளிக்கின்றான். அந்த அமைதி உங்களை மீண்டும் புதிய படைப்பாக படைக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை அறிவிக்கின்றது. பழைய காலம் கிடையாது, நிகழ்காலம் அவனிடமிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் இறந்து பின்னர் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சென்ற காலமும் நிகழ்காலம் நாளை வாழ்க்கையை பற்றிய கவலை நீக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு எப்படியோ அப்படி ஒன்றா இரண்டா உங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை கவனிப்பதற்கு. ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழும் பொழுது நான் மிக கெட்ட மனிதனாக மாறிவிட்டேன், மிக பெரும் துர்பாக்கியமனாக நான் ஆகிவிட்டேன். படிப்பு அறிவு செல்லாது, இப்போ 9வது, 10வது, 11வது தான் பாஸ் பண்ணிடுவேன், எலெக்ஷன் வருது. இந்த இடவு படிப்பு படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இவ்வளவுதான். ஏன் 12வது? இப்போ நீட்லாம் என்ன வச்சுருக்கோம்? எந்த அளவுக்கு புத்தகம் படிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புழுக்களாக மாறிவிடுகிறீர்கள். அதுக்கு பேரே புத்தக புழு. உங்களுக்கு நீங்களே அதை பெருமையாக கொள்கிறீர்கள். நான் புத்தக பூடுன்னு சொல்கிறேன். மனுஷ தம்பிலேருந்து ஒரு புடுப்பூச்சி கூட லாய்க்கலாம்னு இறங்கிட்டு புத்தக பூடு நான் நிறைய படிப்பேன். காரணம் சொந்த புத்தி கிடையாது. புத்தகங்களையும் கல்விக்கூடங்களையும் கல்விசாலைகளிலும் பல்வேறு பள்ளிக்கூடங்களிலும் நான் படித்து என்னை மனிதன் என்ற அந்தஸ்திலிருந்து இறக்கி கொண்டு பணம் மனத்தை விட்டுவிட்டு பணம் குணத்தை விட்டுவிட்டு பணம் என்ற அந்த ஒன்றை கொண்டு மட்டுமே நான் வாழக்கூடிய பகுதியில் என்னை இணைப்பதுதான் கடவுளுக்கு விரோதமாகும், துரோகமாகும். கடவுளுக்கு குணம் பிடிக்கும், உங்களுடைய மனம் பிடிக்கும். மனதை விட்டுவிட்டு மனசாட்சியத்தை தொலைத்துவிட்டு பணம் ஒன்றுதான் குறிக்கோள் என்று என்னென்ன கேடுகள் இருக்கின்றதோ அவ்வளவையும் சம்பாதித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து அதை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுக்கின்றேனே, இறுதி நாள் வரையும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவனாக அதை கொண்டு அவர்கள் வாடும்படுத்தலாம். இந்த துர்பாக்கியமான சூழ்நிலை நிகழ வேண்டாம். நல்லா படிங்க, சொந்த புத்தியை விட்டாமல் படிங்க. இப்போ படிச்சுட்டா நான் இவ்வளவு பேசுகிறேன், மெடிக்கல் சப்ஜெக்ட் பேசுறேன்னு சொன்னால் அந்த இடவை படிச்சுட்டு தான் பேசுகிறேன். சொந்த புத்தியை விடாமல் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் தெளிவாக தெரியுது, ரெண்டுக்கும் தெளிவாக வித்தியாசம் தெரியுது. சொந்த புத்தியோடு இருக்கும்போது என் சொல் புத்தி என் செருப்பாகுது, விளக்கமாகாது. சொந்த புத்தி என்னுடைய மகுடமாக மாறுது. அந்த வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தனித்தனியே முறையே சிறப்பான மனிதர்களாக தன்னுடைய கண்ணியத்திற்கும் தன்னுடைய தகுதிக்கும் மனிதன் என்ற தகுதிக்கும் கொஞ்சமும் குறையாதவர்களாக ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு கூடிய இன்டிவிஜுவலாக படைக்கப்பட்டிருக்கோம். தனித்தன்மையோடு கூடிய மனிதர்களாக மனித தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கோம். தன்மை விட்டாதீங்க, இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிவிடுங்கள். இன்று என்னுடைய வாழ்க்கை சிறப்புமிக்க வாழ்க்கையாக அமைகிறது. உங்களுக்கான இறைவனுடைய வாக்குகள் நிச்சயமாக அமைதி இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்குத்தான் நேற்றைய வாழ்க்கை பற்றியோ இந்திய வாழ்க்கை பற்றியோ நாளை கவலை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நாம் இப்பொழுது இந்த நாளில் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த படைப்பை ஒரு குழந்தையை பார்த்துட்டு அப்புறமா கடவுளுக்கு நன்றி சொல்வீங்களே, அந்த நன்றியோடு ஒவ்வொரு பொழுதும் உங்களுடைய அமைதி குடும்பமெல்லாம் நினைச்சு வாருங்கள். எப்போ என்னுடைய மக்கள் முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம், நான் தான் உழைக்கின்றேன் என்ற எண்ணம் வருகின்றதோ, நான் தான் வீட்டுக்கு தலையாதி என்றெல்லாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் செத்துவிட்டோம். நீங்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சம்பாதிப்பது எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தொடர்ந்து வராது. ஒரு சொற்ப காலம் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதன் பின்னர் உங்களுக்கான கெட்ட காலம் சூழும் பொழுது அதிலிருந்து விடுபட வழி அறிய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு துஷ்ட சகனமான வாழ்க்கையிலிருந்து இன்று நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முடிந்தவரையில் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அவர்களை உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் கை கால்கள் உங்களுக்கு சம்பாதிக்கின்றன என்று ஒருபோதும் நினைக்காது. உங்களுடைய மூளை வேலை செய்கிறது, அது உங்கள் கைகளை இயக்குகின்றது. அந்த மூளை வேலை செய்யும் பொழுது அறிவு அதிகமாக வேலை செய்கின்றது, உள்ளத்தின் அறிவிப்புக்கு விரோதமாக வேலை செய்யும். உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவும் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அறிவிப்பும் நரக வாழ்க்கைக்கும் சுவன வாழ்க்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அறிவிக்க வேண்டும். என் அறிவை கொண்டு நான் சம்பாதிக்கும் காலமெல்லாம் உங்களுடைய பணத்தை நல்ல காரியங்களுக்காக அதிகமாக செலவு செய்யுங்கள். நெருக்கமானவர்களுக்கு செலவு செய்யும் போது நிச்சயமாக நல்ல காரியமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் பகட்டுக்காக செலவு செய்து கொண்டிருப்பேன். எவ்வளவு அதிகமாக நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் படிப்படியாக உங்களுடைய இறைவன் திருப்புவான். நன்மைகளுக்காக செலவு செய்யும் போது பகட்டான வாழ்க்கை இருக்காது, பெருமைக்குரிய வாழ்க்கை இருக்காது. எப்போதுமே அந்த பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நான் விரும்பக்கூடிய நேரமெல்லாம் எனக்கு பணம் போதாது. இது அழகான வாழ்க்கை. காரணம் செலவாகி கொண்டிருக்கின்றது. என் வயிற்றுக்கும் வஞ்சனை இல்லை, எனக்கு நெருக்கமானவர்களுடைய செலவுக்கும் நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு இருக்கின்றது. பகட்டான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து என் மனம் நீக்கப்பட்டு அமைதியான வாழ்க்கைக்கு என் உள்ளம் இருக்கிறது. என் இறைவனுடைய கட்டளையை கொண்டு அமைதியான வாழ்க்கைக்கு இருக்கிறது. அந்த அமைதியின் போது இறைவனே உனக்கே நான் அடிமையாக வாழ வேண்டும், உன்னை தவிர மனிதர்களுக்கு கீழ்ப்படியிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். எந்த மனிதனுக்கும் கடன்பட்டு கடமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அந்த அமைதியின் போது கேளுங்கள், இதை ஒன்றிய நல்ல பார்வையின் மீது நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள். அமைதி இருக்கும் பொழுது, கவலை இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனுடைய தண்டனையின் மீது அமைந்திருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் பிரார்த்தனை என்பது என்னை மன்னிப்பாயாக என்பதுதான். எனக்கு இதை கூட அதுக்கு கேட்கக்கூடாது, உன்ன நாள் விடும். அப்ப இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதியின் போது அவன் சொல்லே கேட்க, நீ கேட்க, கவலை வேண்டாம் என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அமைதி, பயம் வேண்டாம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நிம்மதி, சுகத்தை அடையுங்கள் என்று சொன்ன பிறகுதான் சுகம். அதை கேட்டுக்கொண்ட பிறகு உங்களுடைய இறைவனை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீங்கள் புறக்கணித்தவர்களாக அலட்சியமாக உங்களுடைய இன்றைய சுகத்தின் காரணமாக நீங்கள் தெரிந்து கொண்டிட வேண்டாம், எனக்கு ஒரு கெட்ட காலம் நிகழும் என்று நான் நம்பவில்லை என்று. எந்த நேரமும் பயபக்தியோடு வாழ வேண்டும். கடவுள் என்று வந்துவிட்டால் பயபக்தி தான் அடிப்படை, அதோடு இணைந்த வார்த்தை. பக்தி மயமாக அப்படின்னு சொல்லுவோம், அந்த பயபக்தியை விட்டுட்டு பயத்தை நீக்கிட்டு பக்தி மயமாக உணர்ச்சி கொள்ளுவார். அந்த பக்தி என்பது தூய்மை. இறைவனுக்கு மட்டுமே உங்களை தூய்மையை கொள்ள வேண்டும் என்ற உள்ளட்சத்தோடு இருங்கள். உங்களுடைய அறிவு என்ற அந்த கசடுகள் துருக்கள் துருவாக படிந்துவிட்டு அவை நீங்க வேண்டும் என்னை விட்டும், அது அவ்வளவு சீக்கிரமாக போகாது. இந்த அசிங்கங்களும் அசுத்தங்களும் என்னை விட்டும் நீங்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பி அந்த உள்ளம் ஆழ்ந்தடையக்கூடிய அளவுக்கு கவனியுங்கள், உளமாக வாடுங்கள், உணர்வு பூர்வமாக வாடுங்கள். இறைவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும் என்று அதற்கு பொருள் நான் பெருமை கொண்டுவிடக்கூடாது என்பது, என் அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன் என்று இறைவனுடைய அருளுக்கு பதிலாக என் அறிவை கொண்டு வாழ்கின்றேன் என்று என் மூளைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதனை நான் உயர்வாக கருதியவனாக வாழ்ந்துவிட வேண்டாம். இன்று யாரெல்லாம் பண வசதி இல்லாமல் இருக்கின்றோமோ, இன்னும் சொல்ல போனால் அவங்க மட்டும் தான் இங்கே வருவாங்க, அவங்க தான் இருக்கும், அவர்கள் அனைவருமே இறைவனால் கட்டுப்படுத்தப்பட்டு அவனுடைய ஆளுமைக்கு கீழாக வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பொருள் என்ன? அவ்வளவு உங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் உங்களுக்கு பாதுகாவலனாகவும் நெருக்கமான தோழனாகவும் அவன் இருந்து உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அடக்கி ஆள்பவன் இப்போ உங்களுக்கு திறந்துவிட்ட காணா போயிருக்கீங்கன்னு தெரியும், அந்த அளவுக்கு பெருமை கொண்டவனாயிருவோம். எந்த அளவுக்கு பணம் வேணும் வேணும் இருக்கும் போதெல்லாம் இல்லை இல்லைன்னு இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டு வைத்திருக்கின்றான். நாம் அவனுக்கு நன்றியுடலாக இருக்க வேண்டும். உங்களுடைய அமைதி பறிபோகாத அளவுக்கு கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கின்றான். அமைதி போய்விட்டால் எவ்வளவு உலகத்தினுடைய சுகபோகங்களில் வாழ்ந்தாலும் வசதிகள் இருந்தாலும் சரி, நான் ஏன் வாழ்கின்றேன் என்று மயத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். பார்த்து வருகின்றோம், எதுவும் செல்வந்தது இல்லையா? ஆக இந்த அமைதிக்கு நிகராக உங்களுடைய பணமோ பொருளோ ஆடம்பரமோ வாழ்க்கையோ வசதிகளோ எதுவும் இந்த அமைதிக்கு முன்பாக நிற்காது. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அந்த அமைதியை கற்றுக்கிற வேண்டாம், எனக்கு இப்படி இல்லையே நீங்கிற வேண்டாம். பொருள் வாழ்க்கை இல்லை, நியாயமான பொருள் வாழ்க்கை. நான் பொருள் படைத்தேன்னு எப்போ சொல்கிறோம், என் தேவைக்கு மேலே வேஸ்ட்டாக கிடக்கும் தெரியுமா, அதை காமிச்சு தான் நான் பொருள் படைத்தேன். என் தேவைக்கு இருக்கும் பொழுது மூணு வேளையும் பட்டினி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இல்லையேன்னு இயங்கிட்டு வந்துடும், எதுவுமே இல்லையே. நிச்சயமாக நம் அனைவரையும் பொருளாதாரத்தில் ஒரு சீரான நிலையில் வைத்திருக்கின்றான், அவனுடைய கட்டுப்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கிடைக்கலன்னு இருக்கும்போது யார் தடுக்கிறது? உங்களுடைய அறிவு தானே உங்களுடைய வாழ்க்கை, இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க ஏன் வரல? காரணம் நீங்கள் இதனிடம் கேட்டிருக்கின்றீர்கள், என்னை காப்பாற்று என்று பல சமயம் அவன் அதை மறக்கவில்லை, நான் மறந்துவிட்டோம். ஊர்வலத்துடைய ஆடம்பரத்தை பாட்டை பார்த்த உடனே, உல்லாசங்களை பார்த்த உடனே, கேளிக்கைகளை பார்த்த உடனே மறந்து போயிருந்தது. அது வேணும், நிச்சயமாக இதனுடைய வாக்கு தூய்மையானது ஒரு காலம் கிடையாது, அமைதியாக. அந்த அமைதியை யார் பேணிக் கொள்கின்றோமோ அவர்களுக்கு கொஞ்சம் விசாலமாக்குகின்றோம். அந்த அமைதியில் அவசியம் தேவைப்படுபவர்களுக்காக என்னுடைய இருப்பு சேமிப்பு செலவாகுமே தேவையில், என்னுடைய உல்லாசத்திற்காக அது ஒருபோதும் செலவாகாது. அவசிய தேவைக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்யுங்கள், உல்லாசத்திற்காக ஒருத்தர் பைசா செலவு செய்யாதீங்க. இது இருக்குமானால் இன்று உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் அவர்கள் தான் மிஞ்சியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இப்படி ஊரையெல்லாம் கொடர்ச்சி நான் பணக்கார நான் பணக்கார சொல்லிட்டு உறுதியாக நம்புங்கள். ஒரு சீரான வாழ்க்கை, ஒரு நியாயமான வாழ்க்கை, நியாயமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாம் இறைவனால் கட்டுப்படுத்தப்பட்டு அவனுடைய அரவணைப்புக்குள் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அனைத்து அமைதிக்குரிய சூழ்நிலைகளுடன் வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபடுகின்றன. எப்போ என்னுடைய ஆடம்பரத்திற்காக நான் செலவு செய்ய மாட்டேனோ, அலங்காரத்திற்காகவும் உல்லாசங்களுக்காகவும் கேளிக்கைகளுக்காகவும் செலவு செய்ய மாட்டேனோ, அப்பொழுது வானங்களும் பூமியும் உங்களுடைய தேவைகளுக்கு அடிமை. சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ இரவையோ பகலையோ அமாவாசையோ பௌர்ணமியோ ஒரு காலம் வணங்காதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை வணங்கும் அவை அவ்வளவும் உங்களுக்கு அடிமை. உங்களுக்காக நான் வசப்படுத்தியிருக்கின்றான், உங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவதற்காக. உங்களுடைய நேரத்தை அது கணித்து உங்களுக்கு சாதகமாக அமைவதற்காக இறைவன் உங்களுக்காக உள்ளத்தை படைத்து பல சமயங்களில் நீங்கள் அவனை வேண்டியிருக்கின்றீர்கள். அதனை வாழ்க்கை முழுமைக்கும் அவன் வளர்க்க மாட்டான், நாம் அவனை உதவி தள்ளாத வரையில். அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய எனக்கு மட்டுமே என்று வரும்பொழுது எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களுக்கு போதாது. மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று சம்பாதிக்கும் போது எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் அது செலவாகிக் கொண்டிருக்கும், இன்னும் நிரப்பமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்று நாம் விரும்ப ஆரம்பிக்க வேண்டும். எனவே அத்தியாயம் 48:4 அவர்களுடைய நம்பிக்கையுடன் பின்னும் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக யார் உள்ளத்தை நம்பினார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர் இதயங்களில் அவன்தான் அமைதி அளித்தான், முக்காலத்தையும் அவர்களுக்காக தூய்மையாக்கினான், அன்று பிறந்த குழந்தையைப் போல் அவர்களை மரணமடை செய்து மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கின்றான். இனி அந்த குழந்தையை பாதுகாப்பது இறைவன்தான். காரணம், உங்களுக்கு முக்காலத்தின் அறிவு நீக்கப்பட்டுவிட்டது. இனி என்ன செய்யணும் சரின்னு உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, அந்த சமயத்தில் அமைதி கொடுக்கும்போது இதுதான் நிகழ்வு. வாழ்க்கையை முடிஞ்சிட்ட மாதிரி உட்கார்ந்து துன்பத்தில் இருக்கும்பொழுது உங்கள் அறியாத அமைதி வரும்பொழுது மீண்டும் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இனி இறைவன் போதுமானவன் என்று அந்த எண்ணம் வேண்டும். குழந்தைகளை பாதுகாப்பான் இறைவன் தான், உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது உண்மைதான். அதே துன்பத்திற்கும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் இறைவன் எந்த காலத்திலும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான் இல்லை. அவனை நீங்கள் அடைத்தாலும் பதில் கிடையாது. காரணம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டீர்கள், இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என் இறைவனை நான் வடிகட்டேன், என்னை நீ உன்னுடைய பாதுகாப்பில் அமைப்பாயாக இறைவனை என்று நீங்கள் அவனிடம் கேளுங்கள். இனி உன்னை விட்டும் எங்களை நீ வழித்தவரன் செய்துவிடாது, உங்களை விட்டும் நாங்கள் பல திசைகளில் சீரடையக்கூடிய வகையில் எங்களை கைவிட்டுவிடாது இருப்பாயாக கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அவனிடமிருந்து கேட்டுக்கொண்டிருப்பதை விரும்புகின்றான், நீங்கள் கேட்பதை தெரிவித்து. நான் எப்போ அவன்கிட்ட கேட்குறேனோ அந்த பிரார்த்தனை நிறைவேறாது. அமைதியின் போது அவன் கூறக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் கேளுங்கள், அது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் தொடர்ந்து வரும். வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய படைகள், மறைவான படைகள் உங்களை சூழ்ந்து நிற்கின்றது. வெளிப்படையான மனிதர்களுடைய விரோதங்களும் குரோதங்களும் ஒரு காலம் உங்களை நெருங்க முடியாது, உங்களுடைய அமைதியை பெற்றுக்கொள்ளும் காலங்கள் தான். ஆக நுட்பமான ஞானமிக்க இறைவனுடைய வாக்குகளின் மீது நீங்கள் அமைதியடைங்கள், அந்த ஞானங்களோடு வாழுங்கள். நம்முடைய இறைவனுடைய அமைதியை கொண்டு இன்று பிறந்தவர்களைப் போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம்.